சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 18 அத்தியாயம், வஞ்சியில் வேந்தன். 4 ஜாமத்தில் நகர்ந்துவிட்ட மூடுவண்டியில் நன்றாக கால்களை நீட்டி படுத்துக் கொண்ட கடல்வேந்தன் கைகளை பிணைத்திருந்த இரும்பு சங்கிலியை ஒருமுறை உற்று பார்த்து உதடுகளில் புன்முறுவல் ஒன்றையும் படரவிட்டுக் கொண்டார். கையை பிணைத்து சஞ்சயன் கால்களை ஏன் பிணைக்கவில்லை என்று வினா ஒன்றையும் மனதுக்குள் எழுப்பிக் கொண்டான். ஆனாலும் அதை பற்றி மேற்கொண்டு யோசிக்காமல் அமைச்சர் அரண்மனையில் விட்டு போன தூக்கத்தை தொடர தனது கண்களை மூடிக்கொண்டார். பாதையில் மேடு பள்ளங்களால் வண்டி சிறிது ஆட்டம் கண்டாலும் அதை பொருட்படுத்தாமல் உறங்கவும் முற்பட்டார். வண்டிக்கு பின்னால் புறவையில் சென்ற சஞ்சயன் மனத்தில் பூர்ண திருப்தியும் பெருமையும் நிலவியிருந்தது. அமைச்சரால் சாதிக்க முடியாததை தான் சாதித்து விட்டதை நினைத்து மிகுந்த உற்சாகத்தோடு, இந்த யுக்தி ஏன் அமைச்சருக்கு புலப்படவில்லை என்றும் தன்னைத்தானே விசாரித்துக் கொண்டார். என்ன இருந்தாலும் அழிம்பில் வருமான வரி அமைச்சர் தானே, படை இயக்குபவர் அல்லவே என்று அவன் தோல்விக்கு சமாதானமும் சொல்லிக் கொண்டார். கடல்வேந்தனை கொண்டு போய் வஞ்சியில் சேர்த்தால் தனக்கு எத்தனை புகழ் கிடைக்கும், மன்னர் எவ்வளவு பாராட்டுவார், மக்கள் எத்துணை குதகலிப்பார்கள் என்று வரப்போகும் விருதுகளை எண்ணி பெரும் மகிழ்ச்சியும் கொண்டார். இப்படி நினைத்துக் கொண்டே சிறிது தூரம் சென்றவன் மூடு வண்டியின் பின் திரையை நீக்கி கடல்வேந்தன் நிம்மதியாக உறங்குவதைக் கண்டு குதகலத்தின் எல்லையையும் அடைந்தார். வஞ்சி மாநகர் பயணம் அடுத்த பகல் முழுவதும் நடக்க அவசியம் இருந்ததால் மதிய நேர உணவை இடையிலுள்ள சொக்கன் சத்திரத்தில் வைத்துக் கொள்வது என்று தீர்மானித்த சஞ்சயன் கடல்வேந்தனை பாதுகாப்பதற்கு அதைவிட சிறந்த இடம் கிடையாது என்று முடிவுக்கு வந்தான். சொக்கன் சத்திரம் ஆண்புருதை நதியின் ஆரம்பத்தில் இருப்பதாலும் அங்கு அரசு காவலர் அதிகமாதலாலும் அங்கு மட்டும் போய் சேர்ந்துவிட்டால் கடல்வேந்தன் தப்பிச் செல்ல முடியாது என்று திட்டமிட்டான் சஞ்சயன். அவன் எண்ணங்கள் முடிவதற்கும் மெல்ல பொழுது புலருவதற்கும் நேரம் சரியாக இருக்கவே சஞ்சயன் மறுபடியும் மூடு வண்டியின் பின் துறையை திறந்து பார்த்தான். கடல்வேந்தன் அப்பொழுதும் கண் விழிக்கவில்லையாதலால், கடல்வேந்தரே, கடல்வேந்தரே என்று குரல் கொடுத்தான் சஞ்சயன். கடல்வேந்தன் தனது உடலை நன்றாக முறுக்கி ஒரு முறை சோம்பல் முறித்து கண்களை திறக்காமலேயே கேட்டான் கரகரத்த குரலில்.
என்ன
என்று பொழுது நன்றாக விடிந்து விட்டது என்று சஞ்சயன் சொன்னான் மரியாதை நிரம்பிய குரலில்.
அதனால் என்ன?
கடல்வேந்தன் கண்களை நன்றாக விழித்து சஞ்சயனை நோக்கிய வண்ணம் இடம்பினான்.
மறுநாள் மன்னரிடம் தண்டனை பெறப்போகும் இந்த கொள்ளைக்காரனுக்கு என்ன துணிவு இருந்தால் இப்படி பேசுவார்
என்று உள்ளூர் எண்ணிய சஞ்சயன்,
இங்கு நீங்கள் சிற்றுன்றி அருந்தினால்தான் உண்டு, இங்கிருந்து நாம் சுள்ளியாற்றிலிருந்து பிரிந்து செல்கின்றோம் என்று கூறினான். அதில் என்ன கஷ்டம்?
படுத்தபடியே கேட்டான் கடல்வேந்தன்.
எதில் என்று வினவினான் சஞ்சயன் குழப்பத்தோடு. சுள்ளியாறு நம்மிடமிருந்து பிரிவதில்.
சொல்லியாறு பிரியவில்லை, நாம் தன் பிரிந்து செல்கின்றோம்.
இரண்டும் ஒன்றுதான். அதற்கும் நாம் இங்கே இப்பொழுது சிற்றுன்றி அருந்த வேண்டிய அவசியத்திற்கும் என்ன சம்பந்தம்
என்று கேட்டான் கடல்வேந்தன்.
இங்கு நீங்கள் நன்றாக பல் தேய்த்து முகம் கழுவி வேண்டுமானால் நீராடவும் வசதி இருக்கிறது. தவிர அதோ இரண்டு புத்தமடங்களும் இருக்கின்றன, அவர்கள் உணவும் தருவார்கள் என்று விளக்கினான் சஞ்சயன்.
உண்மை காரணத்தை புரிந்து கொண்ட கடல்வேந்தன் எழுந்து உட்கார்ந்து நகைத்தான்.
இப்பொழுது சஞ்சயன் கேட்டான், ஏன் நகைக்கின்றீர்கள் வேந்தரே?
கடல்வேந்தன் சஞ்சயனை உற்று நோக்கினான் தனது கழுகு கண்களால்.
சேர தூதரே, இந்த சாமர்த்தியத்தை பாராட்டுகின்றேன், ஆனால் அது திறமையோடு சம்பந்தப்பட்டது இல்லை என்றான் கடல்வேந்தன் மீண்டும் நகைத்து.
என்ன சொல்கின்றீர் வேந்தரே என்று வினவினான் சஞ்சயன். கடல்வேந்தன் சஞ்சயனை நோக்கி தனது குரூரமான கண்களை சிமிட்டினான்.
தூதரே, இங்கு நீர் சிற்றுண்டியை முடிக்க நினைத்தது சொல்லியாற்றிடமோ என்னிடமோ உள்ள பாசத்தால் அல்ல. நீர் சொன்ன புத்த மடங்களில் சேர நாட்டு வீரர்கள் நிரம்ப இருக்கின்றார்கள். சேர மன்னர் புத்த சமண மடங்களை பாதுகாக்க வீரர்களை நியமித்திருக்கின்றார். நான் இறங்கி காலை கடன்களை முடிக்க தொடங்கியதும் அங்குள்ள வீரர்கள் இங்கு வருவார்கள். உமது வீரர்களுக்கு துணையும் கிடைக்கும். உம்மிடமிருந்து நான் தப்பாதிருக்க உமக்கு பக்க பலமும் இருக்கும். இந்த இடத்தை விட்டால் உமக்கு பாதுகாப்பான இடம் வேறு இல்லை. அடுத்து 2
என்று விளக்கி காட்டிய கடல்வேந்தன்,
சரி, சங்கிலியை அவிழ்த்துவிடு, நான் காலை கடன்களை முடித்துக் கொள்கின்றேன்
என்று கூறவே சஞ்சயன் சந்தேகம் நிரம்பிய கண்களை அவன் மீது நிலைக்க விட்டான். அதை கடல்வேந்தனும் கவனிக்கவே செய்ததால் சிறிது சினத்தை முகத்தில் காட்டி,
சேர தூதரே, ஒன்று நீர் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. நீர் என்னை சிறைப்படுத்தியது எனது சம்மதத்தின் பேரில். நான் உம்மோடு வர ஒப்புக்கொண்ட வார்த்தையை நிலைநிறுத்துகின்றேன். இல்லையே, இப்பொழுதும் உம்மிடமிருந்து என்னால் தப்பிச் செல்ல இயலும். மரியாதையாக சங்கிலியை இடும், மீண்டும் பூட்டலாம் என்று கூறினான்.
வேந்தன் சொற்களில் துணித்த உறுதியில் நிலை குலைந்து போன சஞ்சயன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான். சங்கிலியை அகற்ற அவன் அஞ்சினான். சங்கிலி அகன்றால் வேந்தனை வஞ்சி மாநகர் கொண்டு செல்வது முடியாத காரியம் என்ற எண்ணத்தால்
அவன் முகத்தில் கிளி படர்ந்தது. அந்த சமயத்தில் கடல்வேந்தனின் முகத்தில் அதிக கடுமை ஏறியது.
என்னை நம்பவில்லையா சஞ்சயா? இதோ உன் சங்கிலி, பெற்றுக்கொள்
என்று கடல்வேந்தன் தனது கைகளை இருமுறை திருகவே சங்கிலி பிணைப்பு நெகிழ்ந்து விலகியது. சங்கிலியை தூக்கி சஞ்சயன் முகத்தை நோக்கி வீசிய கடல்வேந்தன் அவனை திரும்பியும் பாராமல் சுள்ளியாற்று பிரவாகத்தை நோக்கி நடந்தான். அதில் இறங்கி அதன் கரையோரமாக இருந்த நுண் மணலால் பல் துலக்கி,
சஞ்சயா, உன்னிடம் சிறிய துணி ஏதாவது இருக்கிறதா? இந்த ஆடையோடு நான் குளிக்க முடியாது என்றான்.
சஞ்சயன் தனது முகத்தை இரு கைகளாலும் புதைத்துக் கொண்டிருந்தான். கடல்வேந்தன் வீசிய சங்கிலி அவன் நெற்றியிலும் ஒரு கண்ணிலும் பட்டு அதை கருகு அடித்திருந்தது.
மெல்ல கைகளை நீட்டி கடல்வேந்தனை பார்த்த சஞ்சயன், என்ன செய்து விட்டாய் பார் என்று சொன்னான். சங்கிலியை மெதுவாகத்தானே வீசினேன், காரணமாகவே உன் கழுத்துக்கு குறிவைக்கவில்லை. வைத்திருந்தால் நீ இத்தனை நேரம் பிணமாக தரையில் கிடந்திருப்பாய் என்று கடல்வேந்தன். சஞ்சயா, என்னை வஞ்சி அழைத்து செல்ல நீ உன் திறமையின் மேலும் திருட்டுத்தனத்தின் மேலும் நம்பிக்கை வைப்பதை விட என் வாக்கின் மேல் நம்பிக்கை வைப்பது நல்லது. என் உத்தரவுப்படி சங்கிலியை அவிழ்த்திருந்தால் இந்த காயம் உனக்கு ஏற்பட்டிருக்காது. சரி சரி, புத்தமடாலயம் சென்று ஒரு துண்டு வாங்கி கொண்டு வா என்று கம்பீரமான குரலில் உத்தரவுமிட்டான்.
ஆனால் அதற்கு பணியவில்லை சஞ்சயன். பதில் பேசாமல் நின்ற நிலையில் அசைவற்று நின்றான். அப்பொழுது பௌத்த கீதம் ஒன்று சுள்ளி ஆற்றின் மேல் திசையில் கேட்டது. அங்கு கண்களை ஓட்டிய சஞ்சயன் படகு ஒன்று நீரை எதிர்த்து துழாவப்பட்டு வருவதையும் அதில் நான்கு புத்த துறவிகள் கிழக்கு முகமாக எழுந்து புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று துதிப்பாடுவதையும் கவனித்தார். அந்த படகு கடல்வேந்தன் அருகில் வந்ததும் கடல்வேந்தன் கைகளை நீட்டி,
பிச்சுக்களே ஒரு துணி தாருங்கள்
என்று கூற ஒரு பிச்சு படகை துழாவியவனிடம் ஏதோ சைகை காட்டினார். அவன் படகிலிருந்து ஒரு கஷாயத்தை வீசினான் கரையை நோக்கி. அதை கையில் பிடித்து பிச்சுக்களுக்கு தலைவணங்கிய கடல்வேந்தன் நீரில் அழுந்தி கழுத்து வரை நீராடிவிட்டு நாளை கதிரவனை நோக்கி துதிகள் இரண்டையும் பாடினார். பிறகு தரைக்கு வந்து ஈரக்காவி ஆடைகளை களைந்து பிழிந்து மீண்டும் தனது உடைகளை அணிந்து வண்டியில் ஏறிக்கொண்டான். ஈரக்காவி ஆடையை வண்டி முகப்பில் திரைக்கு பதில் தொங்கவிட்டு,
சஞ்சயா போகலாம் என்றான்.
சிற்றுண்டி, சஞ்சயன் பக்தியோடு வினவினான்.
தேவையில்லை, எப்படியும் மாலையில் வஞ்சி போய்விடுவோம், அங்கு சாப்பிடுகின்றேன்
என்று கூற மூட வண்டி மீண்டும் விரைந்தது. அதற்கு பிறகு எங்கும் நிற்கவில்லை வண்டி. சொக்கன் சத்திரத்தில் உணவருந்த வேந்தன் மறுத்ததால் வண்டி எங்கும் தங்காமல் விரைந்தது வஞ்சி நோக்கி. மாலை நெருங்கும் சமயத்தில் வண்டி வஞ்சி நகர எட்டவே காவல் செய்த வீரர்களில் ஒருவனை அழைத்து,
கடல்வேந்தர் பிடிபட்டதை படைத்தலைவர் வில்லவன் கோதையிடம் தெரியப்படுத்து. அவர் மாளிகை முன்பாக இந்த வண்டி நிறுத்தப்படும். பிறகு கடல்வேந்தரை பாதுகாத்து சிறைக்கு அழைத்து செல்வது அவர் பொறுப்பு என்று சொல் என்று தூதும் அனுப்பினார்.
விளக்கு வைக்கும் சமயத்தில் மூடு வண்டி சேர மன்னர் படைத்தலைவர் இல்லத்தின் முன்பு நின்றது. கடல்வேந்தன் பிடிபட்டதை கேள்விப்பட்ட வஞ்சிமாநகர் மக்கள் அவனை பார்க்க திரளாக கூடியிருந்தனர். வண்டி நின்றதும் அதை சேர வீரர் பலர் சூழ்ந்து கொண்டனர். வில்லவன் கோதை தமது மாளிகையிலிருந்து வெளிவந்து மூடு வண்டியை அணுகி,
கடல்வேந்தரே, உமது பயணம் முடிந்துவிட்டது, இறங்கி வாருங்கள் என்று மிகுந்த பணிவோடு அழைத்தான்.
வண்டிக்குள் இருந்து பதில் எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை அழைத்து பதில் இல்லாது போகவே,
சரி, திரையை விளக்கி இவனை இழுத்து வாருங்கள் என்று வில்லவன் கோதை உத்தரவிட்டார்.
இரு வீரர் திரையை விளக்கினர். உடனே கூவினர் அதிர்ச்சியோடு,
படைத்தலைவரே என்று
திரும்பி வண்டியை நோக்கி வந்த படைத்தலைவன் பிரமித்தான். சற்று எட்ட நின்ற சஞ்சயனை நோக்கி,
தூதரே, என்ன விளையாடுகின்றீரா? இவர்தான் கடல்வேந்தனா
என்று வினவினார் சினம் குரலில் பொறி பறக்க. சஞ்சயனும் வண்டியின் உட்புறத்தை நோக்கினான். அவன் கண்களை அவனால் நம்ப முடியவில்லை,
அதனால் பேசவும் முடியவில்லை. வாயடைத்து நின்றான்.
வண்டிக்குள் இருந்தவன் கடல்வேந்தன் அல்லன்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.